தைவிகேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். பொருளுரை: புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர். அவை அனைத்தும் தெய்வீகமானவை. உயிர்வாளிகளும் அத்தகைய சக்திகளில் ஒரு பாகமே என்பதால் அவர்களும் தெய்வீகமானவர்களே. இருப்பினும் ஜடசக்தியுடன் கொண்ட தொடர்பினால் அவர்களின் உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. ஜடசக்தியினால் இவ்வாறு கவரப்பட்டுள்ளவன் அதன் ஆதிக்கத்தை வெல்வது சாத்தியம் அல்ல. பரமபுருஷ பகவானிடமிருந்து தோன்றுவதால் ஜடசக்தி ஆன்மீக சக்தி ஆகிய இரண்டுமே நித்தியமானதாகும். இது முன்னரே கூறப்பட்டது. ஜீவாத்மாக்கள் பகவானின் நித்தியமான உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள், ஆனால் தாழ்ந்த இயற்கையினால் கலங்கமடைந்துள்ளனர். ஆதலால் அவர்களது மயக்கமும் நித்தியமானதாகும். எனவே கட்டுண்ட ஆத்மா நித்திய பத்த என்று அழைக்கப்படுகிறான். அவன் ஜட இயற்கையினுள் கட்டுண்ட நாள் இதுதான் என்று எவராலும் அவனது வரலாற்றினை கண்டறிய முடியாது. ஆகவே ஜட இயற்கை ஒரு கீழ்நிலை சக்தியாக இருந்தாலும் அது ஜீவாத்மாவினால் வெல்ல முடியாத உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அதன் பிணைப்பிலிருந்து ஓர் உயிர்வாளி விடுபடுவதென்பது மிகவும் கடினமானதாகும். ஜடசக்தி அதன் தெய்வீக சம்பந்தத்தினாலும் தெய்வீக விருப்பத்தின்படி செயல்படுவதாலும் தாழ்ந்த சக்தி என்ற போதிலும் இங்கே தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. கீழ்நிலை சக்தி என்ற போதிலும் தெய்வீக விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் ஜட இயற்கையானது இப்பிரபஞ்சத்தின் ஆக்கத்திலும் அழிவிலும் அற்புதமான முறையில் இயங்குகின்றது. வேதங்கள் இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. மாயாம் தூ பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். மாயை பொய்யானதோ தற்காலிகமானதோ, இதன் பின்னணியில் மகேஸ்வரன் எனப்படும் பரம அதிகாரியும் பரம மந்திரவாதியுமான முழுமுதற் கடவுள் உள்ளார். ஸ்வேதாசுத்திர உபனிஷத் 4:10. குண என்னும் சொல்லின் மற்றொரு பொருள் கயிறு. கட்டுண்ட ஆத்மா மாயையின் கயிறுகளால் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. கட்டுப்படாத நபர் ஒருவரால் அவன் உதவப்பட வேண்டும். கட்டுண்டவன் மற்றொரு கட்டுண்ட நபருக்கு உதவ முடியாது என்பதால் காப்பாற்றுபவன் முக்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். எனவே பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆன்மீக குரு மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். அத்தகு உயர் உதவியின்றி பௌதிக இயற்கையின் பிணைப்புகளிலிருந்து எவரும் விடுதலை பெற முடியாது. கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு அத்தகு விடுதலையை அடைவதில் ஒருவனுக்கு உதவ முடியும். இந்த மயக்க சக்தியின் எஜமானர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்கும்படி தனது வெல்லவியலாத சக்தியிடம் கட்டளையிட முடியும். சரணடைந்த ஆத்மாவின் மீதான தனது காரணமற்ற கருணையாலும் தனது அன்புமிக்க மகனான ஜீவாத்மாவின் மீதான இயற்கையான பாசத்தாலும் இந்த விடுதலைக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனவே ஜட இயற்கையின் கடுமையான பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவனின் தாமரை திருவடிகளில் சரணடைவதே. மாம் ஏவ என்னும் சொற்களும் மிக முக்கியமானவை. மாம் என்னும் சொல் கிருஷ்ணரை விஷ்ணுவை குறிக்கிறதே தவிர பிரம்மா அல்லது சிவனை குறிப்பதல்ல. பிரம்மாவும் சிவனும் மிக உயர்ந்த நபர்கள் என்ற போதிலும், ஏறக்குறைய விஷ்ணுவின் நிலையில் இருப்பவர்கள் என்ற போதிலும், ரஜோ தமோ குணங்களின் அவதாரங்களான இவர்களால் கட்டுண்ட ஆத்மாவை மாயையின் பிணைப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. வேறு விதமாக கூறினால் பிரம்மாவும் சிவனும் கூட மாயையின் தாக்கத்தில் உள்ளவர்களே. விஷ்ணு மட்டுமே மாயையின் எஜமானர். எனவே அவர் மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். தமேவ விதித்வா, கிருஷ்ணரை அறிவதால் மட்டுமே முக்தி சாத்தியம் என்று வேத வாக்கியமும் இதனை உறுதி செய்கின்றது. விஷ்ணுவின் கருணையினால் மட்டுமே முக்தி சாத்தியமாகும் என்பதை சிவபெருமானும் உறுதி செய்கிறார். சிவபெருமான் கூறுகிறார், முக்தி பிரதாத்தா சர்வேஷாம் விஷ்ணுர் ஏவ ந சம்சயா, எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் விஷ்ணுவே என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. முக்கியமான ஸ்லோகங்கள்ல இதுவும் ஒன்று. பகவத்கீதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவருக்கும் அவருடைய நித்தியமான பக்தனான அர்ஜுனனுக்கும் நடுவில் நடந்த ஒரு உரையாடல். கிருஷ்ணர் தான் நிறைய பேசுறார், அர்ஜுனன் சில இடங்களில் கேள்வி கேட்பான், அதற்கு கிருஷ்ணர் பதில் சொல்வார். ஆரம்பத்தில் அர்ஜுனன் நிறைய பேசினான், அதுக்கப்புறம் அர்ஜுனன் தன்னுடைய வாயை மூடிட்டு அமைதியாக கேட்க ஆரம்பித்தான். கிருஷ்ணர் சொல்றதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சந்தேகங்களாக கேள்விகளாக எழுப்பி தெளிவும் பெறுவோம். பகவத்கீதை அப்படிங்கிறது பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். சில நேரங்களில் மக்கள் நினைப்பாங்க, அல்லது ஒரு சில முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பகவத்கீதைக்கு விளக்க உரை கொடுப்பாங்க. ஆனால் விளக்க உரை கொடுத்து சொல்லுவாங்க, பகவத்கீதையில் கர்மயோகத்தை பற்றி சொல்லியிருக்கு பகவத்கீதையில், அல்லது ஒரு சிலர் சொல்லலாம் பகவத்கீதையில் ஞான யோகத்தை பற்றி சொல்லியிருக்கு, இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம் பகவத்கீதையில் தியான யோகத்தை பற்றி சொல்லியிருக்கு. இப்படி சொல்லலாம், ஒரு விதத்தில் சொல்லலாம், பகவத்கீதையில் கர்மயோகம் ஞான யோகம் தியான யோகம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் பகவத்கீதையில் அது எதுவுமே சொல்லலாம். பகவத்கீதையில கர்மயோகத்துக்கு இடமே கிடையாது, பகவத்கீதையில ஞான யோகத்துக்கு இடமே கிடையாது, தியான யோகத்துக்கும் இடம் கிடையாது. பகவத்கீதையில இருக்கிறது பக்தி மட்டும்தான். கிருஷ்ணர் கர்மயோகம் ஞான யோகம் தியான யோகம் இதெல்லாம் சொல்றார். எதுக்காக சொல்றார் அப்படின்னா, பக்தியினுடைய உயர் தன்மையை எடுத்து சொல்றதுக்காக. இப்ப பகவத்கீதையில கிருஷ்ணர் கர்ம ஞான தியானா இதை பத்தி பேசாம விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, பகவத்கீதையில பக்தி மட்டும் இருந்ததுன்னா அட இது பக்தியை பத்தி சொல்லுதுப்பா, அவ்வளவுதான் ஒதுக்கிடுவாங்க. கிருஷ்ணர் கர்ம ஞானா தியானா இதெல்லாம் சொல்லிட்டு பக்தியையும் பத்தி சொல்லும் போது பக்திய அவர் உயர்த்தி சொல்றார். அப்ப மக்கள் புரிஞ்சுக்கலாம், பக்தியானது கர்மா ஞானா யோகம் இதெல்லாம் விட உயர்ந்தது அப்படிங்கறத. பக்தியினுடைய உயர்தன்மை எடுத்துரைக்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணர் கர்மா ஞானா தியானா இதெல்லாம் சொன்னார ஒழிய, மற்றபடி அதை பேசணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. நான் ஏன் கிருஷ்ணர் கர்மா ஞானா தியானாலாம் சொல்லலன்னு சொன்னா, அதை எதுவுமே கிருஷ்ணர் பரிந்துரைக்கல. கிருஷ்ணர் ஒருத்தனை கர்மயோகம் பண்ண சொல்லி கீதையில சொல்லல, ஞானத்தை வளர்த்து கொள்ள சொல்லி சொல்லல, அஷ்டாங்க யோகியா செயல்பட சொல்லியும் சொல்லல. கிருஷ்ணர் கீதையில பரிந்துரைக்கக்கூடியது நீ என்னுடைய பக்தனாவு, அதுதான் அவர் பரிந்துரைக்கக்கூடியது. பகவானுக்கும் பக்தனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்ல வேற விஷயம் எதுவும் இருக்க முடியாது, பக்தியை தவிர வேற விஷயங்கள் இருக்க முடியாது. சில நேரங்கள்ல மக்கள் நினைப்பாங்க, ஒரு சில முட்டாள்கள் அயோக்கியர்கள் ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கும் போது, இது என்ன ஸ்ரீல பிரபுபா கர்மயோகத்தை பத்தி சொல்லும் போது இவர் என்ன பக்தியை பத்தி பேசுறார், நிறைய பேர் நினைப்பாங்க, என்னது இது இவர் ஞான யோகத்தை பத்தி பேசும்போது கூட பக்தியை பத்தி பேசுறாரு அப்படின்னு ஒரு சில தங்களை அறிவாளிகள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய முட்டாள் பண்டிதர்கள் பேராசிரியர்கள் நிறைய பேர் சொல்லலாம், இவர் என்ன எப்படி சொல்றாரு. ஆனா பிரபுபாதர் பகவத்கீதையில என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறதனுடைய சாரத்தை வச்சு மித்தது எல்லாத்தையும் விளக்குற. பகவத்கீதை பக்தனுக்கும் பகவானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல், அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கும் போது வேற விஷயம் இருக்க முடியாது. ரெண்டு பேர் தொழில் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு தொழில் செய்யறாங்க, அந்த தொழில் செய்யறவங்க கிட்ட போய் அவங்க ரெண்டு பேரும் அப்படி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுவாங்க? தொழிலை பத்தி தான் பேசுவாங்க, வேற எதையும் பத்தி பேச போறது இல்ல. ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வரார், நீங்க பாக்கலாம் நிறைய பேர் அடிக்கடி நம்ம எப்ப எந்த நேரத்துல என்னைக்கு ஒரு டாக்டர் போய் பார்க்க போனாலும் அப்ப வந்து யாராவது ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பான். அவங்களுக்கு ஒரு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்கள வர சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க போனது என்ன பேசிக்க போறாங்க, மருந்த பத்தி தான் பேச போறாங்க. அவங்க ஒன்னும் நீ நல்லா சாப்பிட்டியா, இட்லி எப்படி சமைக்கிறதுன்னு பேச போறாங்களா, இட்லி எப்படி சுடுறதுங்கிறத பத்தி அவங்க பேசிட்டு இருக்க போறாங்களான்னு நிச்சயமா கிடையாது. பேசலாம், பேசாம பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க பேச போறது இல்ல, அவங்க சந்திக்கும் போது அவங்க பேச போறது மருத்துவத்தை பத்தி தான் பேச போறாங்க. அவங்க அங்க வந்து இட்லியை பத்தி பேசணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்ல. அது மாதிரி பகவானும் பக்தனும் சந்திக்கும் போது பகவானுக்கும் பக்தனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல்ல மற்ற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்தியை பற்றி பகவத்கீதையில பல இடங்கள்ல பகவான் கிருஷ்ணர் பக்தியினுடைய உயர்தன்மையை எடுத்து சொல்றார். அப்படி பக்தியினுடைய உயர்தன்மையை பத்தி அவர் எடுத்து சொல்லக்கூடிய பல ஸ்லோகங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ணர் இங்க சொல்றார், என்னுடைய தெய்வீக சக்தியான மாயா, மாயா அப்படின்னா இல்லாத ஒன்றை இருப்பதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அதுதான் மாயா. இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாயா. அந்த மாயா சக்தியை வெல்வது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. கிருஷ்ணன் சொல்றார், துரத்யயா, எளிதானதல்ல, மிகவும் கடினமானது, வெல்வது கடினமான. ஆனா கிருஷ்ணர் சொல்றார், மாம் ஏவையே பிரபத்தியந்தே, யார் ஒருத்தன் என் ஒருவனிடம் மட்டும் சரணடைகிறானோ. கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், மாம் ஏவ, இதே விஷயத்த பின்னாடியும் சொல்வார், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏவ சரணம் ரஜ. அவர் சார் ஏவ, என் ஒருவனிடம் மட்டும், என்னிடம் மட்டும். கிருஷ்ணர் இங்க தான் சொல்றார், யார் ஒருத்தன் என்னிடம் மட்டும் சரணடைகிறான், அதாவது கிருஷ்ணரிடம் மட்டும் அப்படின்னா இதர தேவர்கள்ட்ட அவன் சரணடைறது கிடையாதுங்கிறது எளிமையா புரிஞ்சுக்கலாம். அவன் வந்து கிருஷ்ணர் அப்படின்னா சில பிரபுபா இங்க சொல்ற மாதிரி கிருஷ்ணர் பிரபுபா சார், கிருஷ்ணர் விஷ்ணு, கிருஷ்ணர் விஷ்ணு நாராயணன் நரசிம்ஹ வராஹ ராமர், பகவானுடைய எண்ணிலடங்காத ரூபங்கள் எல்லாம் அடம். மற்றவர்கள் அப்படின்னு வரும்போது பிரம்மதேவர், சிவபெருமான், முருகன், அம்மன், 33 கோடி தேவர்கள், அவங்க யார்கிட்டையும் கிருஷ்ண பக்தன் எதற்கும் சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் கிருஷ்ணன் சொல்ற, மாம் ஏவையே பிரபத்தியந்தே, யார் ஒருத்தன் என்னிடம் மட்டும் சரணடைகிறானோ அவனுக்கு, கிருஷ்ணன் சொல்ற, மாயாம் ஏதாம் தரந்திதே, அவர்கள் இதை வெல்ல முடியும். ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய மொழிபெயர்ப்புல சொல்றார், அவர்கள் இதனை எளிதில் கடக்கலாம், ரொம்ப எளிமையாக அவங்க வந்து கடக்க முடியும். யார் ஒருத்தர் கிருஷ்ணரிடம் சரணடைகிறாங்களோ அவங்க இதை எளிதில் கடக்கலாம், மற்றவங்களால முடியாது. பிரம்ம சம்ஹிதையில பிரம்மதேவர் சொல்றார், பந்தாஸ்து கோட்டி சத வத்சர சம்பிரகம் யோ வாயோர் தாபி மனசோ முனிபுங்கவானாம். அவர் சொல்றார், முனிகள் அவங்க எல்லாம் வாயுவினுடைய வேகத்துல போறாங்களாம், கோடான கோடி வருடங்கள் வாயுனுடைய வேகத்துல போனாலும் அவங்க கிருஷ்ணர் கிட்ட போய் சேர்றதில்ல. அவங்க கிருஷ்ணருடைய காலில் இருந்து வரக்கூடிய பிரம்மஜோதி அணுகிறான். பந்தாஸ்து கோட்டி, கோட்டி சத, எவ்வளவோ கோடான கோடி வருடங்கள் அவங்க முயற்சி பண்ணாலும் அவங்க வந்து போறதில்லை. சோப்பியஸ்து எத்திர விசிந்திய விசிந்திய தத், கிருஷ்ணன் அணுகிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது, இவங்களால அணுக முடியாது. எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆனா அணுக முடியாது. கிருஷ்ணர் வேற யாருக்கும் ஸ்வயம் தானே வந்து உதவி பண்றது கிடையாது. கிருஷ்ணர் பல இடங்கள்ல சொல்றார், நானே உதவி பண்றேன் என்னுடைய பக்தனுக்கு, வேற யாருக்கும் அவர் சொல்றது இல்லையா. அப்படி தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் பயாந்தி ததாமி. நான் கொடுக்கிறேன், யார் ஒருத்தர் எங்கிட்ட எனக்கு பக்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு என்னை வந்தடைவதற்கான புத்தியை நான் கொடுக்கறேங்கிற. மத்தவெல்லாம் எப்படி தன்னுடைய புத்தியை வளர்த்துக்கிறதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கான், ஆனா கிருஷ்ண பக்தனுக்கு அவர் சொல்ல நானே புத்தியை கொடுக்கறேங்கிற. பல இடங்கள்ல கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுக்கு தான் உதவுறத மறுபடி மறுபடி சொல்றார். ஒரு இடத்துல இங்க சொல்லல, சரண ஸ்லோகத்திலயும் அவர் அதே தான் சொல்றார், அதுக்கு முன்னாடியும் அவர் அதே தான் சொல்றார், பல இடங்கள்ல சொல்றார், மறுபடி மறுபடி கிருஷ்ணர் இதை சொல்றார். எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கர்மயோகிக்கு நான் உதவி பண்றேன்னு கிருஷ்ணர் சொல்றாரா? கிருஷ்ணர் சொல்றார் ஒரு இடத்துல, இதே ஏழாவது அத்தியாயத்துல கொஞ்சம் ஸ்லோகங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தவங்க தேவர்களை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நான் தான் உதவி பண்றேன், ஆனா அது வந்து மறைமுகமான உதவி, நேரடியா நான் உதவி பண்றது இல்லைங்கிற. கிருஷ்ணர் தெளிவா சொல்ற இதே அத்தியாயத்துல, யார் ஒருத்தன் கர்மயோகத்தை ஈடுபடுறானோ, அதாவது கர்மயோகம் அப்படிங்கறதோட இது வந்து பல தேவர்களை வழிபடக்கூடியது, அது கர்ம காண்டம். யாரு கர்ம காண்டத்தை ஈடுபடுறாங்களோ கிருஷ்ணர் ஸ்வயம் அவர் உதவி பண்றது கிடையாது. யோகிகள் அவன் வந்து தானே பகவான அடையலாம் நினைக்கிறான், எதிர்பார்க்கிறான், ஆனா அவனுக்கும் கிருஷ்ணர் உதவி பண்றது கிடையாது. ஆனா யார் ஒருத்தன் பக்தனோ அவனுக்கு கிருஷ்ணர் உதவி பண்ற. பிரம்மதேவர் இதே வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. பகவான் கிருஷ்ணரை மற்ற விஷயங்கள்னால புரிந்து கொள்றது அவ்வளவு எளிமையானது கிடையாது, பக்தியினால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இது பொதுவா கிருஷ்ணர் சொல்ற எப்பவுமே பொருந்தக்கூடியது, மற்றவர்களுக்கு கிருஷ்ணர் உதவி செய்யறது கிடையாது, யார் ஒருத்தர் தங்கிட்ட சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு குறிப்பா உதவி செய்யறார். அதுலயும் குறிப்பா கலியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா மற்ற பாதைகள் முடியவே முடியாதுன்னு சொல்லப்படும். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமை கேவலாம் கலாவ் நாஸ்தேவ 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 கதிரண்யதா நாஸ்தேவ நாஸ்தேவ நாஸ்தேவ. மூணு தடவை சொல்லுது. என்ன அர்த்தம்? கர்ம யோகத்தால முடியாது, ஞான யோகத்தால முடியாது, தியானத்தினால முடியாது, பக்தியினால மட்டும்தான் முடியும். அதுவும் குறிப்பா ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் இந்த மாயாசக்தியை கிருஷ்ண பக்தர்கள் எளிதில் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கறது நம்ம கிருஷ்ணர் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதே சமயத்துல கிருஷ்ணர் இங்க சொல்றார், மாயையானது வெல்லுவதற்கு அரியது, என்னிடம் சரணடைய வேண்டும். இந்த ரெண்டும் இங்க இருக்கு. பக்தன் கிருஷ்ண பக்தன் மாயை எளிதில் கடந்து விடலாம் அப்படிங்கிற பட்சத்துல நானும் பக்தன் தான், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, நானும் தினமும் சொல்றேன் குறிப்பிட்ட மாலைகள், 16 மாலைகள், நானும் தினமும் புஸ்தகம் படிக்கிறேன், நானும் வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு வர்றேன், நானும் ஏதோ என்னெல்லாம் செய்ய சொல்றாங்களோ எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னா என்ன, நான் மாயிலிருந்து விடுபடணும், நிச்சயமா விடுபடணும். ஆனா அது மட்டும் செஞ்சிட்டா மட்டும் ஒருத்தர் விடுபட்டுருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் இங்க சொல்ற மாம் ஏவையே பிரபாத்தியந்தி, எங்கிட்ட சரணடையணும் அவர் சொல்ற. சரணடையுதுன்னா என்ன, இல்ல மாயினா என்ன, முதல்ல அதை பத்தி பார்ப்போம். மாயினா என்ன, நிறைய பேருக்கு மாயினா என்னன்னு தெரியாது. மாயாலேயே மூழ்கி இருக்கவங்களுக்கு மாயினா என்னன்னு தெரியாது. யார் ஒருத்தன் மாயை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு மாயினுடைய சக்தி தெரியும். இது என்னங்க மாயா? மாயா ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சில நேரங்களில் நம்மளுடைய பக்தர்கள் மாயை கண்டு அச்சமில்லாம இருப்பாங்க, கிருஷ்ணர் இங்க உறுதி கொடுக்கிறார், நிச்சயமா யார் ஒருத்தர் என்னுடைய பக்தர்களோ அவர்கள் மாயை எளிதில் கடக்க முடியும்னு. அதனால பக்தர்கள் நிச்சயமா ஒரு சுய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும், அவங்களுக்கு ஒரு உறுதி கிடைக்குது நிச்சயமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல கிருஷ்ணர் இன்னொன்னு சொல்றார், அதுக்கு ஒரு கட்டுப்பாடும் அவர் விதிக்கிறார். அதாவது இவை எங்கிட்ட சரணடையணும் அப்படிங்கிற, நாம் பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடையாம நம்ம இருந்தோம்னா அப்ப மாயை நம்மளை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மாயை கிட்ட இரண்டு சக்திகள் இருக்கு, ஒன்னு ஆவரணாத்மிக சக்தி, இன்னொன்னு பிரக்ஷேபாத்மிக சக்தி. ஆவரணாத்மிக சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா, மக்கள் எல்லாரையும் மாயையில அப்படியே வச்சிருக்கும். எல்லாரும் எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா இந்த ஜட உலக வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்காங்க. மாயை அப்படிங்கிறதுக்கு சில பிரபுபா இங்க பொருளுரையில விளக்குறார், ஒரு அர்த்தம் கயிறு. இது மூன்று கயிறுகளால ஜீவன் பந்தப்பட்டிருக்கான். பொதுவா நீங்க இந்த தேர் இழுக்கிற வடமெல்லாம் பார்த்திருக்கலாம், நல்ல மொத்தமா இருக்கும் கயிறு. அந்த கயிறு எப்படி திரிச்சிருப்பாங்கன்னா, மூன்று 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 மூன்றா சின்ன சின்ன நூலா எடுத்து 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 மூணு மூணு மூணுனா திரிக்க 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 அத அந்த நூலை எடுத்து அதுல அது மாதிரி இன்னொரு மூணு, அது மாதிரி இன்னொரு மூணு, நல்ல பலமா இருக்கும். அதை நீங்க வந்து என்னதான் இழுத்தாலும் பிஞ்சுக்கிட்டு வராது. அதே மாதிரி சிக்கலாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நூல் வந்து ரொம்ப சில நேரத்தில் பார்க்கலாம் அப்படியே சிக்கல் எங்க தான் சிக்கிடுச்சுனே தெரியாது, அந்த மாதிரி சிக்கின் இருக்கும். அது மாதிரிதான் இந்த ஜீவன் மாயையில சிக்குண்டு இருக்கான். சில பிரபுபா இங்க பொருளுரையில சொல்றார், ஜீவனானவன் நித்திய பத்தா, அதாவது நித்திய பத்தா அப்படின்னா நித்தியமாக பந்தப்பட்டுள்ளான் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பிரபுபா பொருளுரையில அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார், நித்தியமாக பந்தப்பட்டுள்ளான் அப்படின்னா ஜீவன் எப்ப பந்தப்பட்டான் அப்படிங்கறத நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஜீவன் உண்மையில உயர்ந்த சக்தி, பகவானுடைய ஆன்மீக சக்தி, கிருஷ்ணருடைய சேவகன். ஆனா அந்த ஜீவனானவன் இந்த ஜட உலகத்துல கட்டுண்டு இருக்கான். ஏதோ காரணத்தினால அவன் கிருஷ்ணரை விட்டு தனியா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட காரணத்தினால ஜீவன் இந்த ஜட உலகத்துல துன்பப்பட்டு இருக்கான். அந்த துன்பமானது இந்த முக்குணங்கள்னால செய்யப்படுது. மூன்று குணங்களும் மூன்று கயிறு மாதிரி மனுஷனை போட்டு சிக்கலா இருக்கு. எங்க சிக்கி இருக்கு, எங்க அதனுடைய ஆரம்பம் தெரியவே முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கிருஷ்ணர் கீதையில பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்திலையும் சொல்லுவார், இந்த ஜட உலகம் அப்படிங்கறத, ஜட வாழ்க்கை அப்படிங்கறத வந்து அவர் ஒரு ஆலமரத்துக்கு ஒப்பிடுவார். இந்த ஆலமரமானது எங்க இதனுடைய வேர் இருக்கு, எங்க இதனுடைய கிளை இருக்கு, எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதனுடைய ஆரம்பம் எங்க, முடிவு எங்க தெரியாது. கிருஷ்ணர் அதனால என்ன சொல்றார் பகவத்கீதையில, இந்த மரத்தை வெட்டி வீழ்த்தி விடுங்கிற. அவர் வந்து இந்த மரம் எங்க இருக்கு என்ன இருக்கு இந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்ல இந்த மரத்தை நீ வெட்டி வீழ்த்திடு. அதனால இந்த ஜட உலக வாழ்க்கையில பின்னி பிணைந்து சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதுல உட்பட்டு இருக்கக்கூடிய ஜீவனானவன் தான் இதுலதான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் மாயா. மாயா அப்படின்னா கிருஷ்ணரை விட்டு தனியா அனுபவிக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நான் வந்து இந்த உலக வாழ்க்கையில இன்பமா இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு வர்றது கூட அதுக்குதான் வருவாங்க. கோயிலுக்கு வர்றது கூட பாத்தீங்கன்னா எதுக்கு வருவோம் அப்படின்னா, நான் வந்து சந்தோஷமா இருக்கணும் இந்த உலகத்துல, இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கணும். அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் காசு பணம் வேணும், கொஞ்சம் இல்லை முதல்ல கொஞ்சம், அந்த கொஞ்சம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம், அளவே கிடையாது. இல்ல ஒரு சிலர் நான் வந்து ரொம்ப பெரிய மனுஷன் அவன் நினைச்சுப்பான், எனக்கு வந்து பேராசை கிடையாது, எனக்கு நிறைய இருக்கு இது போதும். ஆனா அவனுக்கும் இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கு. இந்த உலகத்தை அனுபவிக்கணும், கிருஷ்ணரை விட்டு தனியா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசைதான் இந்த மாயா. இது இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த முக்குணங்களுடைய சிக்கல்ல இருந்துட்டு தான் இருக்கணும், பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில போயிட்டு தான் இருக்கணும். கிருஷ்ணனை விட்டு தனியா அனுபவிக்கணுங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லார்கிட்டையும் உள்ள பொதிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மளால மாயை விட்டு வெளியில வர முடியாது. கிருஷ்ணர்கிட்ட சரணடையறதுங்கிற எண்ணமே வராதங்க. எப்படி வரும்? கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது அப்படின்னா எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைக்கிறது, தனக்குன்னு எந்த ஒரு சொந்த ஆசைகளையும் வச்சுக்காம இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம உயரும் போது மாயையிலிருந்து நம்ம முற்றிலுமா விடுபட முடியும். அதனால பக்தர்கள் எப்பவுமே கிருஷ்ணர் என்னை மாயையிலிருந்து பாதுகாப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இருக்கணும். அதே சமயத்துல சரணடையறதுலயும் கவனமா இருக்கணும். நான் சரணடைய மாட்டேன், கிருஷ்ணர் மட்டும் என்ன பாதுகாக்கணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கிருஷ்ணர் மட்டும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது. பல நேரங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர்ட்ட பக்தர்கள் கேள்வி கேட்பதுண்டு, ஏன் பக்தர்கள் வந்து சில பக்தர்கள் கிருஷ்ண பக்திய ஈடுபட்டும் கூட அவங்க மாயின் வசப்படுறாங்க. கிருஷ்ணர் இங்க சொல்ற யாரு யார் எங்கிட்ட சரணடைறாங்களோ அவங்க மாயின் வசப்படுறது கிடையாது. ஏன் சில நேரங்கள்ல பக்தர்கள் மாயின் வசப்படுறாங்க அப்படின்னப்ப ஸ்ரீல பிரபுபாதர் மாயை கண்டு அவங்க பயப்படுறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், இந்த இஸ்கான் இயக்கத்துல ஒரு சில நேரங்கள்ல பக்தர்கள் மாயில போயிடுவாங்க, வருவான் நல்லா ஜெபம் பண்ணுவான், எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க, கிருஷ்ணருக்காக சரணடைஞ்ச மாதிரி தெரியும், அப்புறம் திரும்பி பார்த்தா பௌதிக வாழ்க்கையில போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட அங்க சரணடையில, மாயை அவனை வந்து தாக்கிடுச்சு. அதுதான் பிரக்ஷேபாத்மிக சக்தி. மாயில ரெண்டு சக்தி சொன்னேன்ல, ரெண்டாவது சக்தி இது என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தனை எப்ப ஒருத்தன் கிருஷ்ணரை விட்டு கிருஷ்ணர்கிட்ட போறானோ அவன்கிட்ட பார்த்துட்டே இருக்கும் மாய, கவனமா இருக்கும். இவன் எங்கடா நமக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான், அப்படி இடம் கொடுத்தானோ அவனுக்கு மறுபடியும் இங்க இருந்து தூக்கி அங்கிட்டு போட்டோம். பிரக்ஷேபாத்மிக அப்படின்னா தூக்கி எரியக்கூடிய சக்தின்னு அர்த்தம். மறுபடியும் அவனை வந்து இதுல இருந்து தூக்கி வெளியில போட்டோம். கிருஷ்ணர்கிட்ட அவன் சரணடைஞ்சு இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. கிருஷ்ணருடைய சரணங்கள்ல இருந்து அப்படி கொஞ்சம் திரும்பினா அப்படின்னா உடனே மாயை தயாரா இருக்கு. கிருஷ்ணருக்கும் மாயைக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் இல்ல. வியாசதேவர் கிருஷ்ணரை பார்த்த போது கிருஷ்ணரோட பக்கத்துல மாயாவும் பார்த்தார். கிருஷ்ணர் கூடவே நிக்குது மாயை, அதாவது மாயை வந்து நிழல் மாதிரி, கிருஷ்ணரோட நிழல் மாதிரி. அப்படி கிருஷ்ணர் இருந்து கொஞ்சம் அப்படி திரும்பினோம்னா போதும், உடனே மாயா நம்மள பிரக்ஷேபாத்மிக சக்தியை வச்சு தூக்கி போட்டுரும். அப்படின்னா என்ன, சரணடைந்து இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு, சரணடைந்து இருக்கணும், அதுல கவனமா இருக்கணும். பல நேரங்கள்ல என்ன ஆகும்னா, பக்தர்கள் நான் தான் சொன்னேன் பிரபுபா சொல்லியிருக்கார், ஒரு தடவை பிரபுபாட்ட கேட்டாங்க ஏன் பக்தர்கள்லாம் இந்த மாதிரி ஆகிறான், ஏன்னா என்னுடைய பக்தர்கள் மாயை கண்டு பயப்படுறது கிடையாது. அது தவறுன்னு சொன்னார் பிரபுபா. பக்தர்கள் கிருஷ்ணர் என்னை ரட்சிப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு செயல்படணும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிருஷ்ணர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், அதுக்கு அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார், அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். நிச்சயமா கிருஷ்ணர் தான் நம்மளை பாதுகாக்க போறார். ஆனா அதே சமயத்துல அந்த சரணடைந்த நிலையிலிருந்து நம்ம வலுவ கூடாது. அந்த நிலையிலிருந்து நம்ம வலுவி சென்றோம் அப்படின்னா அப்ப நம்ம எங்க இருந்து பக்தியில கிருஷ்ணர்கிட்ட ஒட்டின் இருக்க முடியும்? அப்ப அதுல இருந்து நம்ம விலகிடுறோம். மாயை பக்தர்களுக்கு எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. இந்த பிரக்ஷேபாத்மிக சக்தி பக்தர்கள்ட்டையும் சில நேரம் ரொம்ப நுணுக்கமா வேலை செய்யும். கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா போதும், உடனே வந்துடும். அதனால என்றுமே சரணடைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை ரொம்ப ரொம்ப அவசியம். பிரபுபாதர் ஒரு தடவை கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். பக்தர்கள் கேட்டாங்க, பிரபுபாத் நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்க? என்றைக்கும் மாயையில மாட்டக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் பிரபுபாத். ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் பிரபுபாத் சொன்னார், நீங்க எல்லாரும் மாயில போலாம், நான் மாயில நான் என்றுமே மாயை என்ன பிடிக்க முடியாதுன்னு சொன்னார் பிரபுபாத். அப்ப பிரபுபாட்ட கேட்டாங்க, பிரபுபாத் மாயை உங்களை பிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா எப்பவுமே மாயில மாட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரபுபாதர் அப்ப சொன்னார், நான் எப்பவுமே கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், நான் மாயில சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்படி நான் எப்பவுமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறனால நான் உறுதியா சொல்ல முடியும் மாயில நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு. புரியுதா? ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கு. என்றைக்குமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கவங்க, என்றைக்குமே சரணடைந்த நிலையில இருக்கவங்க, அவங்க எளிதில் இதை கடந்து வெளியில வரலாம். ஆனா அத சரணடையாம சும்மா நானும் வந்து அரகிருஷ்ணன் அரகிருஷ்ணன் சொல்றேன், ஏதோ வர்றேன் போறேன் அப்படின்னு இருந்தோம்னா என்றைக்குமே அபாயம் இருக்கு. யாயதாமம் பிரபத்தந்தே தாம் சதைவ பஜாமயம். நம்ம எந்த அளவுக்கு சரணடைறோமோ அந்த அளவுக்கு தான் மாயிலிருந்து விடுபட முடியும். கிருஷ்ணர் கிட்ட முற்றிலுமா சரணடைஞ்சோம் அப்படின்னா மாயிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுதான் முக்கியம். கிருஷ்ணர் கிட்ட நம்மளை வந்து அர்ப்பணிக்கிற கிருஷ்ண பக்திக்குள்ளார மாயைக்கு இடம் கொடுக்க கூடாது. கிருஷ்ண பக்தியை நம்ம பயிற்சி பண்றோம் அப்படின்னா திடகார்த்தமா பயிற்சி பண்ணணும். நம்ம வந்து என்ன தினமும் வாரம் வாரம் கோயிலுக்கு போறோம், ஒரு வாரம் போகாட்டி என்ன? மாயை இப்படிதான் நமக்கு இடம் கொடுக்கும். வாரம் வாரம் போறோமே, ஒரு நாள் போகாட்டி என்ன? அதுக்கு பல விதமான சாக்கு போக்கு சொல்லும் நமக்கு மாயா மைண்ட்ல. ஐயையோ இன்னைக்கு வேற ஏகாதசி, கோயிலுக்கு போனா நல்ல பிரசாதம் கிடைக்காது. இன்னைக்கு எதுக்கு பிரசாதமே கிடைக்காது, இல்ல பிரசாதம் இருக்கும் பக்தர்களுக்கு, இன்னைக்கு போனா வழக்கமா கிடைக்கிற மாதிரி நல்ல பிரசாதம் கிடைக்காது. ஏகாதசி பிரசாதம் வீட்டிலேயே நம்ம இந்த மத்த பிரசாதம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்? இதெல்லாம் நான் சொல்ற ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆரம்ப நிலையில இப்படி எல்லாம் மாயா வந்து ஒருத்தவங்களை சொல்லும். எதுக்கு வார வாரம் போனோம்? அட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை புதுசா வெளிவந்த படத்தை டிவியில போட்டான். சினிமாவுக்கு தான் நம்ம போறது இல்ல, நம்ம தான் தியேட்டருக்கு தான் போறது இல்லையே, நம்ம தான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சிட்டோமே. தியேட்டருக்கு போறது இல்ல, டிவி பாக்குறது, அது கிடையாது சரணடைஞ்சு. சரணடைஞ்சவன் என்னைக்கும் டிவி பாக்குறது இல்ல. சரணடைஞ்சவனுக்கு டிவிய தூக்கி ஓரமா போகணும். டிவிய தூக்கி ஓரமா வச்சாதான் கிருஷ்ணர்கிட்ட சரணடையவே முடியும். டிவியில காட்டுறதெல்லாம் மாயாதான். யார் ஒருத்தவங்க டிவி பாக்குறாங்களோ அவங்க மாயில இருந்து என்னைக்கும் வர முடியாது சொல்றேன். யார் பாக்குறீங்களோ தயவுசெய்து நிறுத்திடுங்க. அப்படி பாத்துட்டு இருந்தீங்கன்னா மாயா என்னைக்கு வேணாலும் உங்களை கிருஷ்ணர்கிட்ட இருந்து வெளியில தூக்கிட்டு போயிடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா டிவியில என்ன காட்டுறான்? முழுக்க முழுக்க மாயாதான் காட்டுறான். முழுக்க முழுக்க நம்ம எப்படி இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது தான் காட்டின் இருக்கான். அதனால நான் வந்து அரகிருஷ்ணா அரகிருஷ்ணா சொல்றேன், நான் டிவி பார்த்துட்டு அரகிருஷ்ணா டிவி பார்த்து அரகிருஷ்ணா அரகிருஷ்ணா. ஒரு சில பாத்தீங்கன்னா நான் பாத்திருக்கேன், நான் கண்ணால பாத்திருக்கேன். ஒரு பக்தர் உட்காந்து டிவி கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருக்காரு. அரகிருஷ்ணா சிக்ஸர் கிருஷ்ணகிருஷ்ண அப்படிலாம் பண்ணா அது கிருஷ்ணகிட்ட சரணடைஞ்சு கிடையாது. சரணடையில அதெல்லாம் சும்மா வெத்து வெட்டு ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. வெளியில போறேன் டிங்கி டிங்கின்னு மணி ஆட்டின்ட்டு நான் இதுல பார்த்தேன், ஸ்ரீலங்கா போயிருந்தப்ப அங்க பார்த்தேன். ஒரு முக்கியமான கோயில் அங்க காளி கோயில். அந்த காளி கோயில் இருக்கக்கூடிய முக்கியமான பூஜாரி, அவருக்கு ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு. எல்லாம் முடிக்கிறார், டிங்கி எல்லாம் மணியெல்லாம் ஆட்டிட்டு போறார். வீட்டுல போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஹீஹீன்னு சிரிச்சுட்டு இருக்கிறார். அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அப்ப அந்த மாதிரி அவங்க வந்து ஏதோ காளி கோயில போய் பூஜை பண்றவன், நம்மளும் அரகிருஷ்ணா கோயில வந்து அரகிருஷ்ணா அரகிருஷ்ணா சொன்னா பத்தாது. அப்படி மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா மாயை விட்டு வெளியில வர முடியாது. மாயை விட்டு வெளியில வரணும்னா கிருஷ்ண பக்தியில நம்ம ஸ்திரமா இருக்கணும். நம்மளுடைய ஜபத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும். இன்னும் படிப்படியா முன்னேறக்கூடிய பக்தர்கள் இன்னும் அதிகமான கவனத்தோட இருக்கணும். அவங்க வந்து மங்களாரதி நம்ம அட்டன் மங்களாரதி நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா மங்களாரதி தினமும் கலந்துக்கணும். பிரபுபாதருக்கு நம்ம வந்து தினமும் பிரபுபாதரை சார்ந்து இருக்கணும். நான் தான் பெரியவேங்கிற அகங்காரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் தான் பெரிய பக்தன் ஆயிட்டனே, நான் எல்லார்கிட்டையும் பழகலாம். சில பக்தர்கள் அப்படி நினைப்பா, நான் தான் பக்தியில இத்தனை வருஷம் இருக்கிறேனே, நான் வந்து எதிர்பாலினர்கிட்ட பழகலாம், ஆண்கள் பெண்கள்ட்டையோ பெண்கள் ஆண்கள்ட்டையோ. அப்ப என்ன ஆகும்? மாயினுடைய வீழ்ச்சி ஆரம்பம். பல விதத்துல பல விதத்துல நமக்கு எப்ப கிருஷ்ணர் கிட்ட சரணடைறதுல இருந்து கொஞ்சம் அப்படி விலகி போனோம்னா மாயா காத்துன்ற. அதனாலதான் சொல்றோம் எப்பவும் ஸ்திரமா இருக்கு இந்த பயிற்சியில. என்னைக்கும் இது பயிற்சியானது பக்குவ நிலைக்கு வருவதற்காக. பக்குவ நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பக்குவ நிலைக்கு வந்தா கூட நம்ம என்றுமே கவனமா இருக்கணும். கவனம் என்றைக்குமே அவசியம். கிருஷ்ணர் நமக்கு உறுதி கொடுக்கிறார், நீ என்கிட்ட சரணடைஞ்சினா. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த சரணடைறதுங்கிற நிலையை தக்க வைக்கணும், அது நம்மளுடைய பணி. நானும் சொல்றேன், நானும் வர்றேன், கூட்டத்தோட கோவிந்தா போட்டுட்டு போறது கிடையாது. கிருஷ்ண பக்தி எளிமையானதுதான், ஆனா அதே சமயத்துல இதுலயும் ஒரு சில விஷயங்கள் பயிற்சி பண்ணணும். கிருஷ்ண பக்தி மற்ற எல்லா பாதைகளை காட்டிலும் எளிமையானது, அதனால இதுல எதுவுமே பயிற்சி பண்ண தேவையில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. சும்மா ஹரகிருஷ்ணா ஹரகிருஷ்ணா சொன்னா மட்டும் பார்த்தாது. நம்ம வந்து நமக்குன்னு இருக்கக்கூடிய கிருஷ்ணரை விட்டு புறம்பா நம்மளை எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்களை கைவிடும். எதெல்லாம் எனக்கு கிருஷ்ண பக்திக்கு சம்பந்தம் இல்லையோ அதெல்லாத்தையும் தவிர்க்கணும், எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு சம்பந்தமானதோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அதுதான் சரணாகத்தினுடைய முதல் இரண்டு கொள்கை. இதை முதல்ல பின்பற்றணும். சரணடைகிறது அப்படின்னா ஏதோ எல்லாரும் வந்து கோயில வந்து காவி உடை போட்டுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் ஒரு வகையான சரணடையக்கூடியதுன்னு ஒரு வகையான வெளிப்புற நிலை. ஆனா உள்ள ஒருத்தர் சரணடைகிறது அப்படின்னா எது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமா இருக்குமோ, எந்த விஷயங்கள்லாம் கிருஷ்ண பக்திக்கு சாதகமா இருக்குமோ, நான் வந்து நல்லா ஜபம் பண்ணேன்னா அது கிருஷ்ண பக்திக்கு சாதகமானது, நான் வந்து மங்கள ஆரத்தியில கலந்துகிட்டேன்னா அது கிருஷ்ண பக்திக்கு சாதகமானது, நான் வந்து கிருஷ்ணருக்கு சமைச்சதை மட்டும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணதை மட்டும் பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டேன்னா அது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான, கண்டது கிடையாது போகும்போதெல்லாம் எவனோ தெருவில் விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அப்ப அது வந்து கிருஷ்ண பக்திக்கு பாதகமான. கிருஷ்ண பக்தர் சில நினைச்சுக்கலாம், என்ன பிரபு ஏதோ ஒரு நாள் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றேன், ஏதோ ஒரு நாள் வெளியில போய் கண்டதை வாங்கி சாப்பிட்றேன், பிரபு இட்லி தான் பிரபு சாப்பிட்டேன், இதுல வெங்காயம் எல்லாம் பூண்டு இல்லை, கிருஷ்ணருக்கு கொடுக்காம சாப்பிடுற நீ, அப்புறம் என்ன நீ பக்தன். ஒரு பக்தன் அப்படின்னா அன்பு இருக்கணும், ரைட்? அன்பு இருந்தாதான் ஒரு பக்தன். இந்த உலகத்திலே பாக்குறோம் அன்பு அப்படிங்கிறது, பிரபுபா சொல்றார் கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு சிறு துளி தாய் கிட்ட பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் மாதாஜி இருக்கீங்க, உங்களோட நிறைய பேர் குழந்தைங்களை வளர்த்துருக்கீங்க. நீங்க குழந்தைங்களை வளர்த்த போது என்னைக்காவது உங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அட்லீஸ்ட் சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டதில்ல அப்படின்னா ஏன் சாப்பிட்டதில்ல? குழந்தை மேல அன்பு இருக்கு. கிருஷ்ணர் மேல ஏன் அன்பு இல்ல? அப்ப கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது அப்படின்னா அதுதான். கிருஷ்ணர்கிட்ட ஒருத்தன் சரணடைஞ்சான் அப்படின்னா அவன் வந்து கிருஷ்ணருக்கு தராம எதையும் சாப்பிட மாட்டான். வெளியில போய் கண்டத, பிரபு இதுல வந்து வெங்காயம் இல்ல பிரபு, பூண்டு இல்ல பிரபு, அதனால எதை வேணாலும் சாப்பிடலாம். இதெல்லாம் என்னன்னா மாயையானது கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தனை இப்படிதான் கொண்டு போவோம். அப்படியே ஒன்னொன்னா வெளியில போன ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது, பிரபு இது பால் தான் பிரபு, ஒன்னொன்னா வர 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 என்ன ஆகும், அப்படியே ஒரு காலம் பார்த்தோம்னா மொத்தமா மாயை அள்ளிட்டு போயிடும். ஆரம்பத்துல பார்க்க சின்ன விஷயமா தான் தெரியும், ஆனா அதுக்கு இடம் கொடுத்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும். இந்த அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அரிச்சுட்டு வரும். இந்த கரையானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா கொஞ்சம் தானே பாவம் கரையான், இங்க இந்த கரையான் இந்த மரத்துக்கு தான் வரும், இந்த டேபிள் இப்படி கரையான் வந்துச்சுன்னா பாவம் அதுக்கும் சாப்பாடு வேணும்ல, அது சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டோம்னா இந்த கரையான் என்ன பண்ணுவோம், இந்த மேஜை எங்க சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் அரிச்சுட்டு போயிடும், எல்லாத்தையும் உபயோகம் இல்லாமல் இருக்கு. அதனால நிச்சயமா நம்மளை கிருஷ்ணர் ரட்சிக்கிறார், அந்த விசுவாசம் நமக்கு வேணும், அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும், அதுல நம்ம வந்து எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. கிருஷ்ணர் நம்மை பாதுகாப்பார் அப்படிங்கிறது தான் பக்தியில நம்ம முக்கியமான கருத்து. கிருஷ்ணர் பல இடங்கள்ல அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் அவசியம் இல்லை. அதே சமயத்துல நம்மளோட பக்கத்துல இருந்து ஸ்திரமா இருக்க வேண்டியதும் அவசியம். கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம என்றும் வலுவ கூடாது, அப்ப நம்மளுடைய பாதையில நம்ம வந்து பாதுகாப்பா இருக்க முடியும். ஹரே கிருஷ்ணன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பக்தி யோகத்தினுடைய படிகளாக எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமா. கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம் இதெல்லாம் பக்தி யோகத்தினுடைய படி, நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வேத பாதையில வேதங்கள் வழிமுறைகள்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கர்மயோகத்தை முதல்ல பயிற்சி பண்ண, அதாவது கர்மயோகத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்தை பயிற்சி பண்றான். கர்மயோகத்துக்கும் கர்ம காண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் ரெண்டையும் சமப்படுத்துவாங்க. கர்ம காண்டம் அப்படின்னா பல்வேறு தேவர்களை வழிபடுறது. கர்மயோகத்தை ஒருத்தன் தேவர்களை வழிபட மாட்டான், அவன் விஷ்ணு தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவான். ஆனா அவன் வந்து கர்மா தான் அவனுக்கு முக்கியம், பக்தியை காட்டிலும் கர்மா அவனுக்கு முக்கியம். அதுதான் கர்மயோகிக்கும் பக்தி யோகிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எனிவே எப்படி பார்த்தாலும் முதல்ல ஒருத்தன் கர்மத்தை பண்றான், மேலோகத்துக்கு போகணும், அங்கெங்க சுத்துறான், அதுக்கப்புறம் படிப்படியா வந்து இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஞான யோகத்துக்கு வரான், தியானத்துக்கு வரான், பக்திக்கு வரான். இது வேதங்களுடைய வழிமுறை. கிருஷ்ணர் கீதையில சொல்லக்கூடியதுல இருந்து நம்ம அதை கொண்டு வரலாம் நிச்சயமா. ஆனா அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி கலியுகத்துல நாஸ்தைவ கதிரன்யதா, கர்மயோகத்தை ஞான யோகத்தை தியான யோகத்தை பயிற்சி செய்ய முடியாது. நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா அது ஒரு படிக்கட்டுகளா இருக்கும் நிச்சயமா, ஆனா அதை பயிற்சி செய்ய முடியாது. எப்படி கர்மயோகத்தை நீங்க பயிற்சி செய்யணும்னா முதல்ல வர்ணாசிரம தர்மம் இருக்கணும். இன்னைக்கு வர்ணாசிரம தர்மமே கிடையாது, சரியா? வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது சமுதாயம் நான்கா பிரிக்கப்படணும், அதன் அடிப்படையில ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கடமைகளை செய்யணும், அவங்கவுங்க அதுக்கு தகுந்த குணங்களோட இருக்கணும். அந்த வர்ணாசிரம தர்மம் இன்னைக்கு இல்ல. அப்புறம் கர்மயோகம் பயிற்சி செய்யறதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு அங்க இடம் இல்ல. நிறைய பேர் சொல்லுவான் எந்த வேலையை செஞ்சாலும் அது கர்மயோகம் சொல்லுப்பான். நான் கர்மயோகிங்க, என்ன பண்ற நீனு, நீ வெறும் கர்மி, நீ கர்ம யோகி இல்ல, வெறும் கர்மி அவ்வளவுதான். அதாவது வெறும்னா ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருக்கான், அவன் வந்து யோகி கிடையாது. யோகி அப்படின்னா யார் ஒருத்தன் பகவானுக்கும் தனக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கானோ அவன் தான் யோகி. மற்றவன் யோகி கிடையாது, அவன் வெறும் கர்மி, அவனுக்கும் அவன் உண்மையான யோகி கிடையாது. கர்ம யோகி அப்படிங்கிறவன் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில பகவான் விஷ்ணுவை வழிபடக்கூடியவன். ஞான யோகத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாராலையும் பயிற்சி பண்ண முடியாது. ஞான யோகமானது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புத்திசாலித்தனம் அவசியம். சாஸ்திர ஞானம், சாஸ்திரங்களை படிச்சு சமஸ்கிருதங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு நவீன காலத்துல சாத்தியம் இல்லாது. எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சு வேதாந்த சூத்திரம் எல்லாம் படிச்சு அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுண்டு உபனிஷத் அவ்வளவு எளிமையானது கிடையாது. தியான யோகம் வாய்ப்பே இல்லை இந்த எந்த ஒரு யோகத்துக்கும். இன்னைக்கு தியான யோகம் சொல்லித்தரேன்னு சொல்றவங்கலாம் வந்து மக்களை ஏமாத்தக்கூடியவங்க தான். ஏன்னா தியான யோகத்தை ஒருத்தன் பயிற்சி பண்ணணும்னா முதல்ல அவனுக்கு அவசியமானது நீண்ட ஆயுள் வேணும். ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிறதே 100 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா சென்சஸ் இல்ல 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 அது சொல்ல வரலண்ணா. இன்னைக்கு இந்தியாவில் சராசரியான மக்களுடைய ஆயுள் என்ன? 60-65. அவ்வளவுதான், குறைஞ்சுட்டே வருது. இதுல எங்க இருந்து தியானத்தை பயிற்சி பண்றது? அதனால சாஸ்திர ரீதியா பாத்தீங்கன்னா, தத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா, கர்மயோகம் ஞான யோகம் தியான யோகம் இதெல்லாம் ஒரு படிக்கட்டுகளா இருக்கலாம், ஆனா கலியுகத்துல முடியாது. நேரடியா பக்தி நாம சங்கீர்த்தம், நேரடியா பக்தி யோகத்தை ஒருத்தர் எடுத்துக்கலாம். அன்றாட செயல்களை நம்ம செய்யும் போது அதற்கு எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணரோடு கிருஷ்ண பக்தியோடு இணைக்க முடியுமோ அதுக்கு பயிற்சி பண்ணணும். ஒரே நாள்ல வராது. நம்மளுடைய மொத்த வாழ்க்கை எல்லாத்தையுமே கிருஷ்ணரை மையமா வச்சு செயல்படுறதுக்கு பார்க்கணும். அன்றாட செயல்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த செயல்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணமா செய்யணும். அது ஆரம்ப நிலை. கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, யத் கரோஷி யதஸ்நாசி யத் ஜுஹோசி ததாசி யத் யத்தபஸ்ஸசி கௌந்தேயா தத் குருஷ மதர்ப்பணம். நீ என்னெல்லாம் செய்யறியோ, என்னெல்லாம் தவங்கள் செய்யறியோ, தானம் செய்யறியோ, காரியங்கள் செய்யறியோ, அதெல்லாம் எனக்கு அர்ப்பணமா பண்ணுங்கிறார். அது வந்து கர்மயோகத்தினுடைய நிலை. ஆனா அது வந்து கர்மயோகத்துல இருந்து பக்தி யோகத்துக்கு வரக்கூடிய நிலை. நடுவுல மற்ற ஸ்டெப்லாம் இல்லாம கர்மயோகத்துல இருந்து பக்தி யோகத்துக்கு ஒருத்தன் முன்னேறதுக்கான வழிமுறை அது. கலியுகத்துல வந்து கர்மயோகத்தினுடைய கொள்கைகள், ஒரு சில கொள்கைகள் நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்துவோம். பக்தி யோகத்தை நம்ம பயிற்சி பண்றோம், ஆனா பக்தி யோகத்தினுடைய உயர்ந்த நிலையில நம்ம இல்ல அப்படிங்கிற காரணத்தினால கர்மயோகத்தினுடைய சில கொள்கைகளை நம்ம இன்றைக்கும் பயிற்சி பண்ணுவோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மூன்றாவது அத்தியாயத்துல ஸ்ரீல பிரபுபாதர் கர்மயோகத்தை பத்தி பேசும்போது ஒரு சில கர்மயோகத்தை வந்து பக்தி யோகத்தினுடைய கண்ணோட்டத்துல இருந்து கொடுத்திருப்பார். அதனுடைய பொருள் என்னன்னா, நம்ம கர்மயோகத்தை பயிற்சி பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனா கர்மயோகத்தை பயிற்சி பண்ண முடியாது, ஆனா அது பக்தியை நோக்கி நம்மளை ரொம்ப ஈஸியா கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். அதுக்காக அந்த மாதிரி கிருஷ்ணர் அங்க சொல்ற, நம்ம செய்யக்கூடிய செயல்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணமா செய்யணும், அது ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் நம்ம செயல்களையே கிருஷ்ணருக்காக செய்யறது, அது உயர்ந்த நிலை. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும் நடைமுறையில. நம்ம வந்து அதுக்காக தான் பக்தர்களுடைய சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரோம், கேட்கிறோம், போறோம் அப்படிங்கறதோட நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பக்தர்கள்ட்ட நீங்க வந்து ஒரு பற்றுதலை வளர்த்துக்கணும். ஒரு எல்லா பக்தர்கிட்டையும் சங்கம் வச்சுக்கிறீங்க, அதே சமயத்துல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு ஒரு பக்தர்கிட்ட நீங்க வந்து ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கணும். யாராவது ஒரு பக்தர் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட விதத்துல அவர் உதவி செய்யக்கூடியவரா இருக்கணும், அத்தகைய பக்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அது ஒவ்வொரு பக்தருக்கும் அந்த மாதிரி ஒரு வழிகாட்டி தேவை. உங்களுக்கு யார் வழிகாட்டுறாரோ அவருக்கும் ஒரு வழிகாட்டி இருப்பார் அன்றாட வாழ்க்கையில. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில எப்படி பண்ணணுங்கிறது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட முடியாது, டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. இது 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 இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது, அதுக்கு வந்து அனுபவம் அவசியம். அதனால அனுபவமுடைய பக்தர்கள்ட்ட நம்ம வந்து சங்கம் வச்சுக்கிறது மூலமா அவங்களுடைய உதவியினால நம்ம வந்து அதை தெரிந்து கொள்ள முடியும். சரணடைந்த ஜீவன்களுடைய அடையாளம் என்ன? கிருஷ்ணரை தவிர வேறு எதை பற்றியும் அவங்க, அதாவது கிருஷ்ணருக்கு இன்பம் கொடுப்பதை தவிர வேற எதிலையும் அவர்கள் நாட்டம் செலுத்த மாட்டார்கள். இது வந்து எளிமையான ஒரு விளக்கம். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா, ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா தெரியுமாஜேத கிம். அர்ஜுனன் கேட்டான் இதே கேள்வி. யார் ஒருத்தர் அர்ஜுனன் கேட்டது ஸ்தித பிரஜ்யா, தன்னில் நிலை பெற்றவன், அவனுக்குரிய அறிகுறி என்னன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டான். கிருஷ்ணர் புத்தி யோகத்தை பத்தி விளக்கினார். புத்தி யோகம் அப்படிங்கிறது பக்தி யோகத்தினுடைய பயிற்சி நிலை, அதை பத்தி கிருஷ்ணர் சொன்னதுக்கு அப்புறம் இதுல நிலை பெற்றவனுடைய அறிகுறி என்னன்னு கேட்டார். அதுக்கு கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்கிறார் பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்துல ஸ்லோகம் 55 இருந்து வரிசையா சில ஸ்லோகங்கள்ல, அதை படிச்சீங்கன்னா விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா கிருஷ்ணர் முதல் இதுல சொல்ற, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மன துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்சதே. அவன் புலனின்பத்துல ஈடுபட மாட்டான். எளிமையா சொல்லணும்னா கிருஷ்ணர்கிட்ட யார் ஒருத்தன் சரணடைஞ்சிருக்கானோ அவன் புலனின்பத்துல ஈடுபட மாட்டான், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான செயல்களில் ஈடுபடுவான். அது மட்டும் இல்லாம சரணடைந்தவனுடைய 6 லட்சணங்கள் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66 விளக்கம் கொடுக்கிறார், அதை படிச்சு தேர்ந்துக்கும். வேற கேள்வி யார்ட்டையாவது இருக்கா? மாதாஜி கேக்குறாங்க, நான் ஒரு புஸ்தகத்துல படிச்சேன், அந்த புஸ்தகத்துல படிக்கும் போது எப்படி ஒருத்தன் எப்படி புண்ணியத்தை தேடுறதுன்னு கேட்கும் போது சுயநலத்தோட தர்மம் செய். அதனாலதான் நாங்க சொல்றோம் கண்ட கண்ட புஸ்தகங்களை வாங்கி படிக்காதீங்க. பகவானோட விஷயங்களே முறையான குரு சீட பரம்பரையிலிருந்து தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் இந்த ஞானத்தை நம்ம சீட பரம்பரை மூலமா பெறணும்னு. ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் நிறைய விஷயத்தை இந்தியாவில் குறிப்பா சொல்லி தர்றவங்க இருக்காங்க. அத்தகைய நபர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து கிருஷ்ணர் பேரை போட்டு எழுதுவாங்க. அந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம அணுக கூடாது. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னோட பகவத்கீதைக்கு பகவத்கீதை உண்மை இருள்னு பேர் கொடுத்தார். இது கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்கிட்டானோ உள்ளது உள்ளபடி இங்க இருக்கு. இதப்படி ஸ்ரீல பிரபுபாதர் தெரிஞ்சுக்கோங்க. புண்ணியத்தை ஒருத்தன் தேடணும் அப்படின்னா சுயநலம் இல்லாம அவன் தன்னுடைய கர்மத்தை செய்யணும். சுயநலனத்தோடு அவன் கர்மத்தை செய்யறதும் அவனுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஆனா எந்த புண்ணியம் அப்படிங்கிறது உண்மையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கீதையில புண்ணியத்தை பத்தி பேசவே இல்லை, புண்ணியம் செய்யும் சொல்லவே இல்லை. புண்ணியத்தை விட்டு வெளியில வான்னு சொல்றார். பாவத்தை விட்டு மட்டும் வெளியில வர சொல்ல, புண்ணியத்தையும் விட்டு வெளியில வாங்குறார் கிருஷ்ணர். பாவம் செய்யாதன்னு மட்டும் கிருஷ்ணர் சொல்ல கீதையில, புண்ணியமும் செய்யாதங்கிறாரு கிருஷ்ணர் கீதையில. அவர் செய்ய சொல்றது பக்தி மட்டும்தான். நிறைய மக்களுக்கு தெரியாது புண்ணியத்துக்கும் பக்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். புண்ணியம் அப்படின்னா நான் இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்யறேன், அது மூலமா நாளைக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நான் சொர்க்கத்துல போய் அனுபவிக்கலாம், நல்ல ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கலாம், அதுதான் அந்த மாதிரியான செயல்கள் புண்ணிய செயல்கள். கிருஷ்ணர் சொல்றார் புண்ணியமும் செய்யாத பாவமும் செய்யாத, பக்தி செய். புண்ணியம் செய்யறது மூலமா ஒருத்தன் சொர்க்கலோகத்துக்கு போகலாம், பாவம் செய்யறது மூலமா ஒருத்தன் கீழ்லோகத்துக்கு போகலாம். ஆனா சொர்க்கலோகத்துக்கு போனா அங்கேயே இருப்பாங்கிறது கிடையாது, அவன் புண்ணியம் தீந்தறியும் மறுபடியும் இங்க வருவான். பாவம் செஞ்சவன் பாவத்துக்கு ஓரளவு துன்பப்பட்டறியும் மறுபடியும் இங்க வருவான். ஆக மொத்தம் இந்த சுழற்சியிலேயே இருந்துட்டு இருப்பான். கிருஷ்ணர் அதனாலதான் சொல்றார் இந்த சுழற்சியை விட்டு நீ வெளியில வா, ரெண்டையும் விட்டு வெளியில நீ வரணும். நீ வந்து பாவம் செய்யறவங்க வந்து பாவத்தை மட்டும் விட்டு வெளில வந்தா பத்தாது, புண்ணியத்தையும் விட்டு வெளியில வரணும், கிருஷ்ண பக்தியில ஈடுபடணும். சரி, எப்படித்தான் வாழணும்னு சொல்றோம், நம்மளுடைய வாழ்க்கையானது கிருஷ்ணரை மையமா வைத்து செயல்படணும். தினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கணும், புரோபாதருடைய புத்தகங்களை படிக்கணும். எப்படி கிருஷ்ண பக்தியில நம்ம அன்றாட வாழ்க்கை என்ன செய்யறோமோ அதை செஞ்சுட்டே இருக்கும். நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ, என்ன மாதிரியான உங்களுடைய தொழில் இருக்கோ அதை செஞ்சுட்டே இருக்கீங்க, அதோட சேர்த்து படிப்படியா கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொள்றீங்க. கிருஷ்ண பக்தியை வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு நாள்ல நம்ம வந்து கிருஷ்ண பக்தனா பரம பக்தனா ஆயிட முடியாது, அது பயிற்சி அவசியம். அந்த பயிற்சிய நீங்க வந்து தொடர்ந்து கோயிலுக்கு வர்றது மூலமா கற்றுக்கொள்ள முடியும். நீங்க இங்க இருக்கக்கூடிய பிரபுபாதருடைய புஸ்தகங்களை தொடர்ந்து படிங்க, அது மூலமா எப்படி நம்ம இந்த கிருஷ்ண பக்தியை நம்மளுடைய வாழ்க்கையில ஈடுபடுத்துறதுங்கிறது கற்றுக்கொள்ளலாம். பக்தர்கள்ட்ட இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை தனிப்பட்ட முறையில நீங்க வந்து பேசி அவங்க கிட்ட பழகி அதன் மூலமா இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சில சிறிய அறிவிப்புகள் சொல்லாமா? ஓகே, ரொம்ப அதிக நேரம் எடுத்துட்டோம், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அசோக் கோவிந்த் பிரபு என்னை பத்தி அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், நம்ம வந்து இந்த பகவத் தர்ஷன பத்திரிகைக்கு ஆசிரியரா சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பத்தின் பேர்ல இந்த பத்திரிகை, பிரபுபாத் விருப்பப்பட்டார் இந்த பத்திரிகையானது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முக்கிய மொழிகள்லையும் வரணும் அப்படின்னு சொல்லி. தமிழ் மொழியும் உலகத்துல நிறைய மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி, இதுல வரணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பக்தர்கள் ரொம்ப வருஷமா விருப்பப்பட்டாங்க. அதனால இப்ப நம்ம பகவத் தரிசனம் அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய பத்திரிகை வந்துட்டு இருக்கு. பிரபுபாதருடைய கருணையினால இந்த பத்திரிகை ஓரளவு வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னும் இந்த பத்திரிகை நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கு. நீங்க எல்லாரும் அதுல கலந்துகிட்டு இன்னும் அதிகமான சந்தாதாரர்களை சேர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். பிரபுபாதருடைய விருப்பம் லட்சக்கணக்கில் இந்த பத்திரிகை விநியோகம் செய்யப்படணும்னு. அதனால நம்ம இன்னைக்கு வந்து 15,000 பிரதிகள் விநியோகம் பண்ணுறோம். இந்த நிலையிலிருந்து மாறி 1,50,000 பிரதிகள் விநியோகம் பண்ணக்கூடிய நிலைக்கு உயர்வு பெறணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைத்தாதான் முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த அரிய ஞானத்தை, இந்த அற்புதமான பொக்கிஷத்தை. மாதாஜி ஒரு கேள்வி கேட்டான், யாரோ ஒருத்தன் ஏதோ ஒருத்தன் ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கான், ஏதோ அபத்தமா என்னமோ எழுதியிருக்கான், மக்கள் படிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. நல்ல விஷயத்தை மக்கள் கையில கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. அதனால பக்தர்கள்ட்ட நான் வேண்டிக்கிறது, நீங்க தயவுசெய்து இந்த கிருஷ்ண தரிசனம் அப்படின்னு முன்னாடி அறியப்பட்டு வந்தது, இப்ப பகவத் தரிசனம் அப்படிங்கிற பேர்ல நம்ம சொல்லி உபயோகப்படுத்தின் இருக்கோம். இந்த பகவத் தரிசனத்துக்கு நிறைய சந்தாதாரங்களை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தேவையான தகவல்களை நீங்க வந்து அசோக் கோவிந்த் பிரபுட் இருந்து வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு போன வருஷம் ஒரு வருட சந்தாதாரர்கள் ஆனவங்களுக்கு சந்தா முடியக்கூடியது இருக்கு, அதுக்கான தகவலும் நான் அசோக் கோவிந்த் பிரபுட் கொடுத்துட்டு போறேன். நீங்க அதையும் வாங்கி நீங்க வந்து சந்தா, உங்களுடைய யாரெல்லாம் சந்தாதாரர்களா இருக்கீங்களோ நீங்க வந்து அதை தொடர்ந்து சந்தாதாரரா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பக்தர்களை ஊக்குவிக்கணும், இந்த பகவத் தரிசனம் பத்தி நிறைய பக்தர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து செப்டம்பர் 3 ஒரு பகவத் தரிசன திருவிழா அப்படின்னு ஒன்னு ஏற்பாடு பண்றோம். இது வந்து ஜென்மாஷ்டமி முடிஞ்சு ராதாஷ்டமிக்கு ஒரு 2 முன்னாடி இந்த பகவத் தரிசன திருவிழா. இந்த திருவிழா எங்க நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சோம். கடைசியில நம்ம முடிவு பண்ணது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டுக்கு மையத்துல இருக்கு, எல்லா பக்தர்களுக்கும் வர்றதுக்கு உதவியா இருக்கும். செப்டம்பர் 3 இங்க ஸ்ரீரங்கத்துல நம்ம தமிழ்நாட்டில இருந்து எல்லா பகுதிகளில் இருந்தும் குறைஞ்சது ஒரு 300 பக்தர்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இஸ்கான்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில சன்னியாசிகள், ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள், மூத்த பக்தர்கள், அவங்களுக்கும் நம்ம வந்து அழைப்பு கொடுத்துருக்கோம். இந்த பகவத் தரிசனம் இந்தியாவில் மட்டும் இல்லாம இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, துபாய் இந்த நாடுகளுக்கும் போயின் இருக்கு ரெகுலரா. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பக்தர்களையும் கூப்பிட்டுருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய திருவிழா காத்துன்னு இருக்கு. அந்த திருவிழாவில் நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறோம். சத்தம் பலமா இல்லையே, ஹரே கிருஷ்ண. அந்த திருவிழாவில் யாரெல்லாம் வந்து, நான் ஏற்கனவே போன தடவை இங்க வந்து பிரசன்டேஷன் சொன்னப்ப சொன்னேன், நம்ம இந்த திருவிழாவில் நடக்கும்போது யாரெல்லாம் இந்த பகவத் தரிசனத்துக்காக சந்தாதாரர்களை சேர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அங்க வரக்கூடிய சன்னியாசிகளுடைய கைகள்ல இருந்து பரிசுகள் கொடுக்கப்படும். யாரெல்லாம் சந்தாதாரர்களை சேர்க்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய கைகள்ல இருந்து பரிசுகள் வழங்கப்படும். சந்தாதாரர்களை சேர்க்கறதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், யாரெல்லாம் வந்து ஒரு வருட சந்தாதாரர்களை சேர்க்கிறீங்களோ அதுக்கு வந்து 1 2 வருட சந்தாதாரருக்கு 2 5 வருட சந்தாதுக்கு 5 அது மாதிரி யாரு 365 சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சிறப்பா ஒரு சில யாத்திராவுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருந்தோம். 1 365 ஆனா இந்த தடவை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். பக்தர்கள் முதல் தடையா எல்லாம் நிறைய பேரை கூட்டிட்டு போலாங்கிறதுனால இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளார யாரெல்லாம் 365 பிடிக்கிறீங்களோ அவங்கள நம்ம வந்து யாத்திரா கூட்டிட்டு போறோம். பெரும்பாலும் யாத்திராவானது பிப்ரவரி மாசத்துல இருக்கும். சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா வந்தபோது அவர் தன்னுடைய யாத்திரையினுடைய கடைசியில பன்றிப்பூர் வழியா பன்றிப்பூர் நாசிக் அப்படி போனார். சோ பன்றிப்பூரத்துல இருந்து நாசிக் வரைக்கும் போகலாம். அதுக்கு நடுவில் ஒரு சில இடங்கள் இருக்கு, பொதுவா பக்தர்கள் யாரும் அங்க போறதில்ல, அத்தகைய இடங்களுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரும் வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம், வர்றது உங்க கையில இருக்கு, நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜை.